சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 114 அத்தியாயம், வெண்ணி போர். எதிரிகளின் முன்னணி படைகள் ஓரளவு சேதமடைந்தாலும் வெகு சீக்கிரம் ஊதப்பட்ட தாரைகளால் திடீரென்று விழித்தெழுந்து போருக்கு அணிவகுத்தன. அந்த அணிவகுப்பை குலைக்க கரிகாலன் தன் காலாட்களை கொண்டு முன்னிருந்த யானை படைகள் மீது வேல்களை வீசினார். சுழற் பந்தங்கள் யானை படைக்குள் ஆயிரக்கணக்கில் விழுந்தன. யானைகள் பிளிரின. சில பாகர்களையும் தன் மீதிருந்த வீரர்களையும் துதிக்கைகளால் பிடித்து இழுத்து கீழே தள்ளி துவைத்தன. மற்றும் சில நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடி பக்கத்தில் இருந்த காலாட்படைகளையும் நாசம் செய்ய தொடங்கின. அந்த நாசத்தால் கதறிய ஆட்களின் ஓலக் குரல்கள் வானை பிளந்தன. அப்படி அவை நாசம் செய்யும் வரை படைகளை நேராக அணுக வேண்டாம் என்று எச்சரித்த கரிகாலன் பக்கப் பகுதிகளில் இருந்த ரத வீரர்களையும் குதிரைப்படைகளையும் எதிரிகள் மீது ஏவினான். ஆரம்பத்தில் வெகு நஷ்டமும் குழப்பமும் அடைந்த எதிரி படைகளும் வெகு சீக்கிரம் குழப்பத்தை அடக்கிக் கொண்டு அணிவகுத்து கரிகாலன் படைகள் மீது மோதின. இரவு தாக்குதலை எதிர்பார்க்காததாலும் அப்படி தாக்குதலில் இருந்தாலும் முன்னோடி காவல் வீரர்கள் எச்சரிக்கை செய்ய தவறமாட்டார்கள் என்று நினைப்பாலும் பாசறையில் வெண்ணி நகரில் நிம்மதியாக இருந்த இருங்கோவேலும் பெருஞ்சேரலாதனும் பாண்டியனும் இந்த திடீர் தாக்குதலை கேட்ட மாத்திரத்தில் தங்கள் தங்கள் படைகளின் முன்னணிக்கு விரைந்தனர். அங்குள்ள குழப்பத்தையும் நட்ட நடுவிலே முன்னணியில் இருந்த இருங்கோவேலின் 2000 யானை படைகளும் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட ஆள் பொருள் சேதத்தையும் கண்ட அம்மூவரும் யானைகள் திமிர் பிடித்து ஓடிய மத்திய பகுதியை விட்டு பக்க பகுதிகளின் படைகளை இயக்க சர்ப வியூகத்தின் வாளையும் தலையையும் மெல்ல எதிரிகளையும் நோக்கி இறக்கலானார்கள். சர்பத்தின் வாளும் தலையும் மெல்ல இறங்கி தன் படையை சூழ வருவதை கவனித்த கரிகாலன் அதை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் யானை படைகள் மீது மேலும் மேலும் அம்புகளை வேல்களையும் எரிய உத்தரவிட்டு அந்த யானை படை மிரண்டு திரும்பி ஓடியதால் கிடைத்த பாதையிலேயே இருமிடர் தொலையாரை முன்னேறச் சொல்லி வெண்ணிக்குள் தன் படையின் மத்திய பகுதியோடு நுழைந்தான். சேரனும் பாண்டியனும் பாம்பின் வால் பக்கத்திலும் தலைப்பக்கத்திலும் இருந்ததாலும் யானைகள் பெரும் சேதத்தை விளைவித்ததாலும் இருங்கோவேலும் வேளிர்களும் மட்டும் நேராக கரிகாலனுடனும் இருமிடர் தொலையாருடனும் மோத வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருங்கோவேலின் வஞ்சக கண்கள் பாண்டியன் படையும் சேரன் படையும் பக்கவாட்டில் எதிரிகளிடமிருந்து சற்று தூரத்துக்கு அப்பால் அவர்களை வளைக்க இறங்குவதைக் கொண்டன. அவற்றால் வெகு சீக்கிரம் எதிரிகள் வளைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் இருமிடர் தொலையாரை எதிர்க்கும் திடசித்தத்துடன் இதர வேளிர்களோடு வெகு வேகமாக முன்னேறி வந்தான். எதிரே வேளிர்படை புடைசூழ வந்த இருங்கோவேளை கண்டதும் இருமிடர் தொலையாரின் பெருமீசை பயங்கரமாக ஒருமுறை அசைந்தது. கண்கள் தீயை கக்கின. தமது பெரும் வாளை பலமுறை சுழற்றி கசாப்பு கடைக்காரன் ஆடுகளை வெட்டுவது போல எதிரிகளை வெட்டி கொண்டு அவன் இருந்த இடத்தை குறிவைத்துக் கொண்டு புறவையை நகர்த்தினார் இருமிடர் தொலையார். சற்று பின்னால் இருந்த கரிகாலனும் இருங்கோவேளை பார்த்தான். தன் தந்தை இளஞ்சை சென்னியும் தான் தாயும் துக்கத்தில் இருந்த சமயத்தில் அவர்கள் மாளிகைக்கு தீ வைத்து மாள வைத்த அந்த பாதகனை தன் கையால் கொல்ல வேண்டும் என்ற ஆவேசத்தில் திடீர் என்று பொறுவியை வேகமாக செலுத்தி சுழற்றிய வாளுடனும் எதிரிகளிடையே பாய்ந்து சென்றான். கரிகாலன் தன்னை நெருங்குவதற்கு முன்பாக படைகளை திடப்படுத்திக் கொண்ட இருங்கோவேலும் அவனை சந்திக்க தயாரானான். இந்த சமயத்தில் அவன் எதிர்பாராத வேறொரு குழப்பமும் ஏற்படவே தன் பழைய குற்றங்களுக்கு பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டதென்ற எண்ணமும் அந்த பாதக நெஞ்சில் முளைத்ததால் அவன் முகம் பயத்தால் பெரிதும் விகாரப்பட்டது. வெண்ணி நகரத்தின் பின்பகுதியில் திடீரென்று பேரரவம் கேட்டது. திரும்பி நோக்கினான் இருங்கோவேல். வெண்ணி நகரத்தின் பின்பகுதியில் தீக்கிரையாகிக் கொண்டிருந்தன. அங்கு கிளம்பிய தீ ஜுவாலைகள் பல இடங்களில் செங்குத்தாக எழுந்தன. அதே சமயத்தில் பாண்டியன் வடபுறத்தில் நடத்தி கரிகாலனை சூழவிட்ட படையை தூரத்தே இருந்து பின்புறத்தே நுழைந்த புறவி வீரர்களின் பெரும் படையொன்று வெட்டிவிட்டதால் அங்கும் போர்க்கோஷம் கிளம்பி ஆகாயத்தில் நானாவித ஒளிகளை பரப்பியது. அதற்காகவே காத்திருந்தன போல பெரும் வேல்கள் சில பந்தங்களோடு எங்கிருந்தோ ஆகாயத்தில் இருந்து பறந்து வந்து தென்புறத்தில் இறங்கிய சேரன் படையில் வீழ்ந்தன. மறுவினாடி சேரன் படைக்குள் பொறிவண்டிகள் பல புகுந்து பெரும் சேதத்தை விளைவிக்க தொடங்கியதால் பிரம்மை பிடித்த பெரும் சேரலாதன் நடுப்பது யுத்தமா ஜாலவித்தையா என்று தீர்மானிக்க முடியாமல் கலங்கினான். தன் படைகள் வெகு தூரிதமாக பலமான காலாட்படையால் பின்புறம் தாக்கப்படுவதை உணர்ந்தான் சேரமன்னன். இப்படி திடீரென்று நாகவியூகத்தின் தொலைப்பகுதியும் வால்பகுதியும் தாக்கப்பட்டதாலும் வெண்ணிக்கு பின்புறம் தீஜ்வாலைகள் கிளம்பியதாலும் ஏதோ தந்திரம் நடந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட இருங்கோவேல் அவற்றுக்கு காரணம் புரியாமல் கலங்கினான். அப்பொழுது படைகளை விலக்கிக் கொண்டு வெகு வேகமாக வந்த புறவி தூதவன் ஒருவன் இருங்கோவேலை அணுகி, மன்னவா, நாம் ஊருக்குள் பின்புறம் தாக்கப்படுகிறோம். அங்கு உதவி தேவை என்று நகர படைத்தலைவர் கூறுகிறார் என்றான் இறைக்க இறைக்க.
என்ன உளறுகிறாய்
என்று சீறினான் இருங்கோவள். எதிரி படையினர் பலர் மருத நிலத்து குடிகள் போல் நமது படையில் பரவிவிட்டனர். திடீரென்று சற்று முன்பு உக்ராணங்களுக்கு தீ வைத்து விட்டார்கள். ஆயுதங்களோடு தாக்குவம் கிளம்பிவிட்டார்கள். எங்கிருந்தோ கொம்புகளை ஊதிக்கொண்டு குதிரை வீரர்கள் வந்தார்கள். அந்த வீரர்களை கண்டதும் இளம்சழியன் இளம்சழியன் என்ற கூக்குரல் எங்கும் கேட்கிறது. ஒன்று விவரம் புரியவில்லை
என்றான் தூதுவன். இருங்கோவேலுக்கு விவரம் மெல்ல மெல்ல புரிந்தது. இளம்சழியின் போர் தந்திரம் தன் பெரும் படையை ஆபத்துக்குள் சிக்க வைத்து விட்டதை உணர்ந்தார்.
இப்பொழுது நான் ஊர் மத்திக்கு வர முடியாது, முடிந்த வரையில் நகர தலைவனையே சமாளிக்க சொல்
என்று தூதனுக்கு உத்தரவிட்ட இருங்கோவேல் அதற்கு மேல் அலட்சியம் செய்யாமலும் ஏற்பட்ட இடையூறுகளால் சிறிதும் சளைக்காமலும் வீராவேசத்துடன் எதிரி படைகளுக்கு இடையே பாய்ந்தார். சர்ப வியூகத்தின் தலையும் வாளும் துண்டிக்கப்பட்டும் இருங்கோவேலிருந்த மத்திய பகுதியும் உடைக்கப்பட்டும் எதிரிகளின் எண்ணிக்கை அதிகத்தின் காரணமாக போர் இரண்டு ஜாமங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. பொழுது விடிந்து கதிரவன் கிளம்பிய போதுதான் போர் முடியும் அறிகுறிகள் தென்பட்டன. எந்த மண் மீது ஆசை வைத்து பெரும் தீச்செயல்களை ஆயுளில் புரிந்தானோ அந்த மண் மீது கரிகாலன் வேல் மார்பில் ஊடுருவி நிற்க மண்ணை குருதி நினைக்க மாண்டு கிடந்தான் இருங்கோவேல். குருதியை விட சிவப்பான தன் கிரணங்களை அந்த போர்க்களத்தின் மீது பாய்ச்சிக் கொண்டு கிளம்பிய கதிரவன் பாண்டியனும் சேரனும் படைகளோடு பின்வாங்குவதைக் கண்டு தீவிழி விழித்தான். அந்த போர்க்களத்தை வீழ்ந்து கிடந்த இருங்கோவேலுக்கு அருகே மற்ற வேளிர்களும் மாண்டு கிடந்தார்கள். அந்த சடலங்களுக்கு இடையே உடம்பில் கணக்கில்லா காயங்களோடு குருதியால் நனைந்த உடையோடு ஜெயஸ்ரீயுடன் நின்றிருந்தான் கரிகாலன். வெண்ணி போர் ஒரு வழியாக முடிந்தது. மீதி படைகளை துரட்டி கொண்டு சேரனும் பாண்டியனும் வெகு வேகமாக பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்கும் ஜெயகோஷம் வானை பிளந்தது. தமிழகம் வியந்தது. தமிழகம் என்ன, வெளிநாட்டில் இருந்து வந்தவனும் பெரும் போர்களை நடத்தி இருப்பவனுமான டைபீரிய சேவையன்தான். அந்த வியப்புடன் ராணிக்கு வெண்ணி போரின் விந்தைகளை சொல்ல அவள் அறையையும் நாடிச் சென்றாள். அவன் அந்த போரை விவரிக்க விவரிக்க ராணியின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. அந்த போரை நேரில் பார்ப்பது போல அவள் நீலமணி கண்களில் கனவு சாயை படர்ந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.